ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய நற்சிந்தனை பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பக்கம் 97 98. தலைப்பு அரவிந்தரின் சரிதை தொடர்கின்றது. இணையில் விடுதலை. அரவிந்தரின் மிகப்பெரிய பங்களிப்பு பாண்டிச்சேரியில் ஆச்சிரமம் நிறுவியதே. அன்னையே இதில் மைய இடத்தை பெறுகிறார். அவ்விடத்தில் அமைதியான மனநிறைவு காணப்படுகின்றது. ஆச்சிரமவாசிகள் சந்தோஷமாகவும் பெரிய எதிர்பார்ப்புகளோடும் இருந்தார்கள். படிப்பும் அமைதியான பணியும் கொண்ட எளிய வாழ்க்கை அவர்களுடையது. கடலுக்கும் வயல்வெளிகளுக்கும் இடையே இருக்கும் பாண்டிச்சேரி ஆரவாரம் மிக்க இவ்வுலகில் அமைதியின் இருப்பிடமாக விளங்குகின்றது. அரவிந்தர் 40 ஆண்டுகள் இவ்வூரில் தான் வாழ்ந்தார். அவர் ஆன்மா இன்னும் இங்கேயே இருக்கின்றது. 1910 ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி பிரிட்டிஷாரை எதிர்த்து புரட்சி செய்துவிட்டு அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு ஆன்மீக பயிற்சிக்காகவே வந்தார். 40 ஆண்டுகள் இவ்விடத்தை விட்டு அவர் நகரவே இல்லை. அவருடைய ஆச்சிரமம் ஆன்மீக செயல்பாட்டிற்கு ஒரு மையமாயிற்று. அரசியலிலிருந்து முழுதும் விலகி அவர் யோகத்தில் மூழ்கினார். அவருடைய யோக சிந்தனைகள் ஆன்மீக கவிதை வடிவில் வெளிவந்தன. இன்றைய தலைமுறை அவரை ஒரு முனிவராகவே அறியும். அவர் இந்திய தேசத்தின் தீர்க்க தரிசியாக விளங்கினார் என்பதும், காந்திஜியின் இயக்கத்திற்கு முன்னோடியாக விளங்கினார் என்பதும் கவனிக்கப்படுவதில்லை. அரவிந்தரின் வாழ்க்கையில் 4 நிலைகளை காணலாம். முதலாவதாக, 7 வயதில் அவர் இங்கிலாந்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு 14 ஆண்டுகள் இருந்தார். கேம்பிரிட்ஜ் அரசு கல்லூரியில் பயின்றார். எனவே அவருடைய ஆங்கிலம் மிகச் சரியாகவே இருந்தது. அடுத்த 18 ஆண்டுகள் கைக்வார் பணியில் கழிந்தன. இந்த காலத்தில் அவர் உபநிடதங்கள், கீதை, சமஸ்கிருத இலக்கியம் ஆகியவற்றை கற்றார். இது அவருடைய அணுகுமுறையை முற்றிலும் மாற்றிவிட்டது. 1906 இருந்து 1910 ஆம் ஆண்டு வரை அவர் அரசியலில் குதித்து இந்திய புரட்சி இயக்கத்தில் ஈடுபட்டார். இறுதியாக 40 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் தியானத்திலும் சாதனையிலும் கழித்து 80 வயது வரை யோகியாகவே உயிர் வாழ்ந்தார். இந்திய விடுதலைக்காக விடுதலை தாகம் அவரிடம் தணியவே இல்லை. இந்தியாவை வெளிநாட்டு பந்தத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அவரது குறிக்கோள். மறுபடியும் இந்தியாவை புகழ்மிக்கதாக ஆக்க அது பழங்காலத்தில் இருந்ததைப் போல அவர் உழைத்தார். ஒரு நாடு, ஒரு பணி, ஒரு குறிக்கோள் என பாடுபட்டார். தேசத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். பின்னாளில் காந்திஜி பயன்படுத்திய வார்த்தைகளையே அரவிந்தர் பயன்படுத்தினார். அகிம்சை முறையில் சுதந்திரத்தை அடைய வேண்டுமென்று கூறினார். உண்மையின் உயர்ந்த நிலையும் அகிம்சையும் இரு கண்களாக அவர் கொண்டார். கிறிஸ்தவ மதத்திற்கு பவுலைப் போல காந்திஜிக்கு அரவிந்தர், காந்திஜிக்கு முன்னோடி அரவிந்தரே. மனித சமுதாயத்திற்கு உயர்ந்த நிலையில் அரவிந்தர் நாட்டிற்கு வழிகாட்டினார். அவர் ஒரு தெய்வீக கலைஞர். யோகத்தின் பெரும்பான்மையான முறைகள் ஆன்மாவை நோக்கியே அழைத்து செல்கின்றன. அரவிந்தர் ஆன்மா அனுபவத்தை பெற்று அதனை மற்றவர்களுக்கு கொடுக்க பாடுபட்டார். பொருளுலக வாழ்க்கை அறியாமை மிக்கது. ஆனாலும் அதில் அறியாமை இருட்டிலும் கூட தெய்வீகத்திற்கான சாத்தியம் உண்டு. படைக்கப்பட்ட உலகம் வெறும் பொய்த் தோற்றம் அன்று. நிர்வாணத்திற்கு செல்லும் ஆன்மாவிற்கு அது ஒரு படிநிலை. பொருள் உணர்விலிருந்து தெய்வீக உணர்வு படிப்படியாக வெளிப்படும். பரிமாண வளர்ச்சியில் மனமே உயர்ந்தது. அது இன்னும் எட்டப்படவில்லை. ஆனால் அதுவே இறுதி என்று கூற முடியாது. மனதிற்கு அப்பால் உயர்மனம் ஒன்று இருக்கின்றது. அதுவே உண்மை உணர்வாகும். தெய்வீக சக்தியும் அதுவே. உண்மையை நாடுவதில் மனம் என்பது ஒரு அறியாமையே. ஆனால் அது தனக்குள் தானே இருக்கும் அறிவு ஆகும். உயர்மனம் கீழிறங்கும் போதுதான் நாம் எதிர்பார்க்கும் முழுமை என்பது கிட்டும். ஒரு பெரிய தெய்வீக உணர்வின் மலர்ச்சியால் மட்டுமே இது முடியும். இந்த ஒளிக்கு உயர்ந்தது ஆன்ம இன்பத்தை கண்டறிந்து தெய்வீகத்தோடு இணைந்திருப்பதால் மட்டுமே அந்த உயர்மன சக்தி மேலிருந்து கீழே இறங்கி வரும். அது நம் மனதை, உடலை, வாழ்க்கையை மாற்றிவிடும். இதனை உணர்த்துவதே அரவிந்த யோகத்தின் குறிக்கோளாகும். ஓம் கிரியா பாபாஜி நமோ.